கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் சொல்லிக் கொள்கிறேன். உங்களோடு சேர்ந்து இந்த நாளில் ஆண்டவரை ஆராதிப்பது எனக்கு அதிக சந்தோஷம். என்னை அன்போடு கூட அழைத்த அருமையான போதகர் ஐயா அவர்களுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த ஆலயத்திற்கு வரும்போது ஒரு காரியம் எனக்கு ஞாபகத்தில் வருகிறது. இன்றைக்கு ஒவ்வொரு வருஷமும் 3 நாட்கள் உபவாச ஜபம் இந்த தேசத்திற்காக ஜெபிப்பதற்கு இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. நேற்று தினத்தை இதை முடித்தோம். இந்த ஜபம் ஆரம்பிக்கப்பட்ட இடம் இந்த ஆலயத்தில் தான். 18 வருஷத்துக்கு முன்னால் 1999 அப்பொழுது இந்த தமிழ் திருச்சபையின் போதகராயிருந்த ரெவரன் பிரபுதாஸ் ராபர்ட்ஸ் ஐயா மூலமாக அந்த ஜபம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் 2 நாள் உபவாச ஜபமாக இதே ஆலயத்தில் வைத்து தான் இந்த ஜபம் ஆரம்பிக்கப்பட்டது. தொடர்ச்சியாய் 18 ஆண்டுகள் தடையில்லாமல் அந்த ஜபம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அந்த தெய்வ மனிதர் அவருடைய தரிசனம், அவருடைய ஆத்ம பாரம் மறக்க முடியாது. கர்த்தர் அவருடைய குடும்பம், அம்மாவை பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படி 1 நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியின் நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்மை ஆராதிப்பது எங்களுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம். எங்களுடைய அப்பாவினுடைய சமூகத்தில் வந்து உம்மை துதிக்கவும், உம்முடைய பிரசன்னத்தில் மகிழவும், உம்முடைய திரு விருந்தில் உம்மோடு கூட ஐக்கியப்படவும் எங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுத்ததற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுது உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசும், நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர்களின் நிருபம் 6:14 கலாத்தியர் 6:14 நானும் வாசிங்க. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து இல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து இல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாமல் இருப்பேனாக. பவுலப்போஸ்தலன் தன்னுடைய அனுபவத்தை இந்த இடத்தில் எழுதுகிறார். மேன்மை பாராட்டுவதற்கு இந்த உலகத்தில் எனக்கு ஒரு காரியம் இருக்குமென்றால் அதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை தான் என்பதாக அவர் குறிப்பிடுகிறார். இன்றைக்கு இந்த உலகத்தில் மனிதர்கள் பல காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டுவதை நாம் பார்த்திருக்கிறோம். சிலர் தங்களுடைய குடும்பத்தை குறித்து பெருமையாய் மேன்மை பாராட்டுவார்கள். சிலர் தங்களுடைய படிப்பை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். சிலர் தன்னுடைய வேலையை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். சிலர் தங்களுடைய பிள்ளைகள் அவருடைய படிப்பை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். இப்படி மனிதர்கள் தங்களுக்கு எது மேன்மையாய் தெரிகிறதோ அப்படி ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு காரியத்தை குறித்து மேன்மை பாராட்டுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் பவுல் சொல்லுகிறார், நான் இயேசுவின் சிலுவை குறித்து தான் மேன்மை பாராட்டுவேன். அவருடைய வாழ்க்கையில மேன்மை பாராட்டுவதற்கென்று பல காரியங்கள் இருந்ததை நீங்கள் பார்க்க முடியும். பிலிப்பியர் 3:5 முதல் வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், நான் 8 நாளில் விருத்தை சேதனம் பெற்றவன், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நான் வந்து நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன். இப்படி பல காரியங்களை அவர் குறிப்பிடுகிறார். ஒரு பக்தி வைராக்கியம் அவருக்குள் இருந்தது. நியாயப்பிரமாணத்தை அப்படியே கடைபிடித்து நடக்கிற ஒரு மனிதராக இருந்தார். அந்த நாட்களில் கமாலியலின் பாதபடியில் அமர்ந்து அவர் வேதத்தை கற்றுக்கொண்டார் என்பதை நாம் வேதத்தின் மூலம் அறிகிறோம். கமாலியலுடைய பாதபடியில் அமர்ந்து படிப்பதென்பது இந்த நாட்களில் ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில் நான் படித்தேன்னு எவ்வளோ பெருமையாக சொல்லுவார்களோ அந்த மாதிரி அந்த காலத்தில் பவுல் படித்தது அவ்வளோ சிறப்பான ஒரு இடம். அது மாத்திரமல்ல, வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் பவுலுடைய தகப்பனார் ஒரு பெரிய செல்வந்தராக இருந்திருக்க வேண்டும் என்பதாக. அந்த நாட்களில் அவர் யூதனாக இருந்த போதிலும் ரோமருடைய குடியுரிமையை பெற்றிருந்தார் என்பதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதாவது அமெரிக்காவில் வந்து எனக்கு கிரீன் கார்டு கிடைச்சிட்டுன்னா நிறைய பேருக்கு இவ்வளோ பெரிய சந்தோஷம். அதை சாட்சியாய் சொல்லுகிறவள் கூட உண்டு. அதை ஒரு மேன்மையாய், கிரீன் கார்டு கிடைச்சிட்டு எனக்கு என்று மேன்மையாய் சொல்லுகிறவள் உண்டு. அதே மாதிரி பவுலுக்கு மேன்மை பாராட்ட எத்தனையோ காரியம் இருந்த போதிலும் அவர் சொல்லுகிறார், சிலுவையை நான் பார்க்கும் பொழுது அவருடைய சிலுவையை குறைத்த இல்லாமல் வேறு ஒன்றை குறைத்து மேன்மை பாராட்ட மாட்டேன் என்பதாக அவர் சொல்லுகிறார். அவருடைய வாழ்க்கையையும் அவருடைய நிருபங்களையும் நீங்கள் கவனமாய் நோக்கி பார்க்கும்போது பவுலப்போஸ்தலன் இயேசுடைய சிலுவையோடு கூட ஒன்றித்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் பார்க்க முடியும். அவர் ஒவ்வொரு நிருபத்திலும் வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ சிலுவை குறித்து பேசிக்கொண்டே வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 1:18 இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை பற்றின உபதேசம் கெட்டுப்போவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாய் இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 5:21 வாசிக்கும் போது இயேசு சிலுவையிலே நமக்காக பாவமாக்கப்பட்டார் என்பதை அவர் குறிப்பிட்டு சொல்லுவதை பார்க்கிறோம். 2:20 வாசிக்கும் போது இயேசுவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆனாலும் நான் பிழைத்திருக்கிறேன் என்று சிலுவையோடு கூட அவருடைய வாழ்க்கை இணைக்கப்பட்ட அனுபவத்தை குறித்து அவர் குறிப்பிடுகிறார். 5:2 வாசிக்கும் போது இயேசு சிலுவிலே தன்னை நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்தார் என்ற அனுபவத்தை அவர் குறிப்பிடுகிறதை வாசிக்கிறோம். 2:8 வாசிக்கும் போது சிலுவையில் மரண பரியந்தமும் அவர் கீழ்ப்படைந்தவராகி தம்மை தாழ்த்தினார் என்று அவர் குறிப்பிடுகிறார். 1:20 வாசிக்கும் போது அவர் சிலுவையில் சிந்தன இரத்தத்தின் மூலம் நமக்கு மீட்பை சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்று அவர் குறிப்பிடுகிறார். இப்படி அவர் எழுதின ஒவ்வொரு நிருபத்தையும் நீங்கள் கவனமாய் வாசித்தால் அவர் இந்த சிலுவை குறித்து குறிப்பிடுவதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த அளவிற்கு அவருடைய வாழ்க்கை சிலுவையோடு கூட ஒன்றித்திருந்தது. எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை இந்த உலகத்தில் நாம் மேன்மை பாராட்டுவதற்கென்று ஒன்று உண்டென்றால், நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசு, அதைவிட ஒரு மேன்மையான காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. அந்த இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையோடு கூட ஒன்றித்து ஒரு வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நாம் ஆள வேண்டும். இந்த சிலுவையை நாம் அடிக்கடி தியானிக்க வேண்டும் என்றுதான் நம்முடைய திருச்சபையில கூட லெந்து காலங்களில் சிலுவை பற்றின தியானங்கள் இருக்கிறதையும், கடைசி வார சம்பவங்கள் என்று இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை பாடுகளை குறித்து நாம் சபையிலே தியானிக்கிறோம். ஆனால் அப்படி ஒரு குறிப்பிட்ட மாதம், குறிப்பிட்ட நாட்கள் மாத்திரம் அல்ல, நாம் அனுதினமும் சிலுவைக்கு முன்னாலே போய் நிற்க வேண்டும். அனுதினமும் அந்த சிலுவையிலே மரித்த இயேசுவை நாம் தியானிக்க வேண்டும். அனுதினமும் அந்த சிலுவை பாடுகளை தியானிக்கும் போது ஆண்டவர் மேல ஒரு அன்பும் ஆண்டவர் மேல ஒரு விசுவாசமும் நமக்கு அதிகமாகும். ஆகவே நான் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையோடு நம்முடைய வாழ்க்கை ஒன்றித்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் சிலுவை குறித்த ஒரு 3 அனுபவங்கள் கட்டாயமாய் காணப்பட வேண்டும். ஒரு 3 வசனத்தை நான் சிலுவை குறித்து உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது, நமக்கு இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையோடு கூட ஒரு நெருங்கின ஒரு சம்பந்தம் எங்கே உண்டாகிறது? 2:20 பவுல் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன். அதாவது இயேசுடைய சிலுவையை சந்தித்த ஒரு அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட அந்த அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டிய முதல் அனுபவம். யார் கிறிஸ்தவன்? அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டவன். யார் கிறிஸ்தவன்? இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையோடு கூட ஒரு நெருங்கின சம்பந்தம் உள்ளவன். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாய் கழுவப்பட்டவன். இயேசு கிறிஸ்துவோடு கூட அந்த சிலுவை மரணத்தின் மூலமாய் ஒன்றித்தவன். அவன் தான் தேவனுடைய பிள்ளை. அப்பொழுதுதான் நமக்கு இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரு உண்மையான தொடர்பு ஏற்படுகிறது. அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுவது, அல்லது சிலுவையை சந்தித்த ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுவது. எனக்கு அன்பானவர்களே, உங்க வாழ்க்கையில இயேசுவை பற்றி சிலுவை பற்றி உபதேசங்களை நீங்கள் கேட்டிருக்கலாம். அவருடைய சிலுவையை சந்தித்த ஒரு அனுபவம் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு உண்டா என்று யோசித்து பாருங்கள். அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட ஒரு அனுபவம் உண்டா என்று யோசித்து பாருங்கள். அவருடைய சிலுவையில் அறியப்பட்ட அனுபவம் என்றால் என்ன? அதுதான் ரட்சிக்கப்பட்ட அனுபவம். அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒரு அனுபவம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை கழுவி சுத்திகரித்திருக்கிறது, அவருடைய ரட்சிப்பை நான் சுதந்தரித்திருக்கிறேன் என்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுவது. இந்த அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பெறும்போது தான் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற மகிழ்ச்சி நம்முடைய உள்ளத்திலே உண்டாகிறது. அது இல்லாமலேயே கிறிஸ்தவர்களாய், பக்தி உள்ள கிறிஸ்தவர்களாய் வாழ்கிறவர்கள் ஏராளமான பேர் உண்டு. ஒரு சமயம் ஒரு அற்புதமான சாட்சியை ஒரு சகோதரர் எனக்கு சொன்னார். அவருடைய சொந்த அனுபவத்தை எனக்கு சொன்னார். மதுரையில் அவர் ஒரு நல்ல ஒரு இது மாதிரி ஒரு ஆலயத்தில், சிஎஸ்ஐ ஆலயத்தில் கொயர்லெல்லாம் இருந்து பாடக்கூடிய ஒரு வாலிபன், பக்தி உள்ள ஒரு வாலிபன், ஒழுங்காக சர்ச்சுக்கு வருவது, ஆண்டவுடைய காரியங்கள் சபை காரியத்தில் பக்தியோடு ஈடுபடுவது, சின்ன வயதிலிருந்தபடி வளர்க்கப்பட்டபடியால் ஆண்டவர் மேல் அன்பு பக்தி எல்லாமே அந்த வாலிபனுக்கு இருந்தது. அந்த சபையில் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடியும், மாலையில் சில வயதான தகப்பன்மார்கள் சுவிசேஷ ஊழியத்திற்கு செல்வார்கள். பக்கத்தில் இருக்கிற கிராமத்திற்கு போய் இயேசுவை அறிவிக்க ஒரு 10-12 வயதான தகப்பன்மார்கள் ஒவ்வொரு வாரமும் கடந்து செல்வார்கள். இது அந்த சபைக்கே தெரியும். ஒரு சமயம் ஒரு நாள் இந்த வாலிபனுடைய உள்ளத்தில் ஒரு ஆசை வந்தது, இவங்க கூட நம்ம ஊழியம் செய்ய போனால் என்ன என்கிற ஒரு எண்ணம். அவங்கள்ட வந்து சொன்னால் இன்றைக்கு நான் அவங்க கூட சுவிசேஷ ஊழியத்துக்கு வரட்டுமான்னு கேட்ட உடனே அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். நம்ம எல்லாம் வயசானவங்களாக போகிறோம், இந்த வாலிப தம்பி அவனாக வருகிறானேன்னு சொல்லி எங்கள் கூட வா தம்பி என்று அழைத்து கொண்டு போனார்கள். அவங்க பஸ்ஸில் இறங்கி அந்த கிராமத்து பக்கம் போனபோது அங்கே ஒரு ஸ்கூல் வராண்டாவிலே முழங்கால் படிக்கிட்டு இங்கே கொஞ்ச நேரம் ஜபம் பண்ணிட்டு அந்த ஊருக்குள்ளே போய் நாம் கைப்பிரதி கொடுத்து மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கலாம் என்று சொல்லி முழங்கால் படிக்கிட்டார்கள். அவர்கள் எல்லாம் வட்டமாக முழங்கால் படிக்கிட்ட போது இந்த வாலிபனை முழங்கால் படிக்கிட்டான். அவங்கெல்லாம் கைத்தட்டி பாட ஆரம்பித்தாங்க, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே என்றெல்லாம் கைத்தட்டி இயேசு என் பாவத்தை மன்னித்தார் என்ற மகிழ்ச்சியோட முதலாவது ஆண்டவரை துதித்த மகிழ்ச்சியாக பாடி ஜெபித்தார்கள். அவங்கெல்லாம் சந்தோஷமாக கைத்தட்டி பாடுகிறதை பார்த்த உடனே இந்த வாலிபன் கண்ணை திறந்து அவளை பார்க்கிறான். அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க, எவ்வளோ மகிழ்ச்சியாக பாடுறாங்க, கையெல்லாம் தட்டி இவ்வளோ ஆனந்தமாக பாடுகிறார்கள். அந்த காட்சியை பார்த்தபோது தனக்குள்ளே ஒரு வெறுமை இருப்பதை அவன் உணர்ந்தான். அவங்ககிட்ட இருக்கிற ஒன்று தன்னிடத்தில் இல்லை என்பதை அவன் உணர்ந்தான். அவங்ககிட்ட இருக்கிற அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் தனக்கு இல்லை என்பதை அவன் உணர்ந்தான். அமைதியாய் அவங்க ஜெபிக்கிறதையெல்லாம் கவனித்தான். ஆண்டவரிடத்தில் அவங்க உரிமையோடு ஜெபிக்கிற ஜெபம், அந்த ஜெபம் முடிந்தது. அந்த பாட்டு பாடி அவங்க துதிக்கிற போது அவனுக்குள்ளே ஒரு பாவ உணர்வு உண்டாயிற்று. நான் பக்தி உள்ள கிறிஸ்தவன் தான், ஆலயத்திற்கு வருகிற கிறிஸ்தவன் தான், ஆனால் இவர்களைப் போல அந்த ரட்சிப்பின் அனுபவம், அந்த மகிழ்ச்சியின் அனுபவம் எனக்கு இல்லையே என்கிறதை உணர்ந்தான். அப்பொழுது அவர்கள் ஜெபித்து முடித்து புறப்பட்ட போது சொன்னான், ஐயா நீங்கள் போயிட்டு வாங்க ஊழியத்துக்கு, நான் கொஞ்ச நேரம் தனியாக ஜெபிக்கிறேன், இங்கிருந்து ஜெபிக்கிறேன், திரும்பி வரும்போது என்னை கூட்டிட்டு போங்கன்னு சொன்னான். அந்த வயதானவர்களுக்கு புரிந்து விட்டது, ஆண்டவருடைய உள்ளத்திலே கிரியை செய்கிறார் என்று. சரி தம்பி, நீ ஜெபம் பண்ணிக்கிட்டு, நாங்கள் ஊழியத்துக்கு போய் உன்னை திரும்பி வரும்போது அழைத்து கொள்கிறோம் என்று அவள் போய்விட்டார்கள். இவன் தனியாய் முழங்கால் படியிட்டான். ஆண்டவருடைய சமூகத்தில் அப்போதான் முதல் தனியாய் ஆண்டவருடைய முகத்தை பார்த்து ஆண்டவரிடத்திலே ஒரு உண்மையான ஜெபத்தை செய்ய ஆரம்பித்தான். ஆண்டவரே, அவங்ககிட்ட இருக்கிற சந்தோஷம் எனக்கு இல்லையே, அவங்ககிட்ட இருக்கிற அந்த மகிழ்ச்சி எனக்கு இல்லையே, நானும் கிறிஸ்தவன் தான், பக்தி உள்ளவன் தான், கொயர்லெல்லாம் இருக்கிறேன், பாட்டெல்லாம் பாடுறேன், ஆனால் அவங்ககிட்ட இருக்கிற சந்தோஷம் எனக்குள்ளே இல்லையே அப்படின்னு உணர்ந்த போது அவனுக்குள்ள ஒரு பாவ உணர்வை ஆண்டவர் உண்டாக்கினார். அவர் ஜெபிக்க ஆரம்பித்த போது ஒரு அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவனுடைய நேர் முன்பாக இயேசு சிலுவையிலே தொங்குகிற காட்சியை அவன் பார்த்தான். இயேசு ரத்தம் வடிய வடிய சிலுவையிலே தொங்குகிற காட்சி ஆண்டவர் காண்பித்தாராம். அதை பார்த்த உடனே அவனுக்குள்ளே பாவ உணர்வு உண்டானது. ஐயோ, என்னுடைய பாவத்தினால தானே நீங்கள் செலவில் அறையப்பட்டீங்கள். ஆண்டவரே, என்னுடைய பாவம், என் வாலிப நாட்களின் பாவம், என்னுடைய மீறுதல்கள்னால தானே நீங்கள் செலவில் அறையப்பட்டீங்க. இயேசுவே, என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லி தன்னையே மறியாமல் அழ ஆரம்பித்தான். கண்ணீர் விட்டு தன் பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்க ஆரம்பித்தான். கொஞ்ச நேரம் அவன் அழுது ஜெபித்த போது அந்த சிலுவை கொஞ்சம் கொஞ்சமாய் நகர்ந்து அவனுடைய தலைக்கு மேலாக வந்ததான். அப்பொழுது இயேசுடைய சரீரத்தை அந்த வடிகர் அந்த இரத்த துளிகள் அவன் மேலே விழுகிறதை உணர முடிந்தது. அப்படியே ஒரு ரத்தம் சொட்டு சொட்டாய் விழுவதை உணர்ந்த போது அவனுடைய அப்படியே இருதயத்தை கழுவி சுத்திகரிப்பதை உணர்ந்தான். அவனுடைய உள்ளத்தில் இருந்த அந்த பாவ பாரம் விலகினரு, ஒரு பெரிய சந்தோஷம் உள்ளத்தில் வந்தரு. அந்த பாவ பாரம் போன உடனே ஒரு மகிழ்ச்சி, அவனே அறியாமல் கைத்தட்டி பாட ஆரம்பித்தான், துதிக்க ஆரம்பித்தான். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம், இயேசு என் பாவத்தை மன்னிச்சிட்டார். நீ அவன்தான் வாழ்க்கையில் முதல் அப்படி ஒரு சந்தோஷமான ஒரு நேரம் அவனுக்கு உண்டானது. மகிழ்ச்சியோடு ஆண்டவரை துதித்து பாடி ஜெபித்து கொண்டிருந்தான். அவங்க எல்லாம் ஊழியத்தை முடிச்சுட்டு வந்தபோது அவர்களோடத்தில் தன்னுடைய அனுபவத்தை சொன்னான். ஐயா, இன்றைக்கு தான் நான் ரட்சிக்கப்பட்டேன், இன்றைக்கு தானே இயேசுவை நான் நேரடியாய் சந்தித்தேன், இன்றைக்கு தான் அவருடைய சிலுவையில் என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன் என்று மகிழ்ச்சியோடு சொன்னான். அரசாங்கத்தில் பெரிய ஆபீசராய் வேலை செய்து கர்த்தருடைய ஊழியத்தையே செய்து கொண்டிருந்த அவர் தன்னுடைய அனுபவத்தை என்னிடத்தில் அப்படி பகிர்ந்து கொண்டார். எனக்கு அன்பானவர்களே, பக்தி இருக்கிறது நமக்கு உண்மைதான். இயேசுவை சந்தித்த அனுபவம் இருக்கிறதா? சிலுவை நீங்கள் என்றைக்காவது சந்தித்திருக்கிறீர்களா? அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒரு அனுபவமுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? அவரோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆனாலும் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லும்படியான ஒரு அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். இன்னும் யாரோ ஒருவர் இங்கே ரட்சிக்கப்படவில்லை. நீங்கள் பக்தியாக இருக்கிறீங்க, வேதம் வாசிக்கிறீங்க, நீங்கள் ஜபம் பண்ணுகிறீர்கள், காணிக்கை கொடுக்கிறீர்கள், ஆலயத்திற்கு வருகிறீர்கள், நல்லது. ஆனால் இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாவிட்டால் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற பாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசுதான் எனக்குள்ளே வாழுகிறார் என்று உங்களால் திட்டமாய் சொல்ல முடியாது. ஆகவே பவுல் இயேசு அந்த சிலுவையை சந்தித்து அவரோடு நான் சிலுவையில் அறையப்பட்டேன் என்று சொன்னார். உங்கள் வாழ்க்கையில் அந்த அனுபவத்தை கட்டாயமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய ரத்தம் என்னை கழுவி இருக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆம் பிரியமா, வெறும் பக்தி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது அல்ல, அனுபவம். இயேசுவோடு கூட ஒரு நெருங்கின ஒரு அனுபவம், அவரால் சந்திக்கப்பட்ட ஒரு அனுபவம் இதுவரை இல்லாவிட்டால் இன்றைக்கு இந்த இடத்துல ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார், உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், நான் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து வந்தவன் என்று. மரணப்படுக்கையில் சாக கடந்த என்னை இயேசு தேடி வந்து சுகமாக்கினார். அவரே எங்கள் வீட்டுக்கு வந்து படுக்கையில் கடந்த என்னை தொட்டு என் மரண படுக்கையை மாற்றி எனக்கு ஒரு புது வாழ்வை கொடுத்தார். அதன் பிறகு நான் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். சென்னையில் பாடி என்ற இடத்துல இந்த சிஎஸ்சி ஆலயத்தில் நான் தவறாமல் ஆலயத்திற்கு செல்லுவேன். நெடுமுழங்கால் நின்று தான் ஜபம் செய்வேன். இங்கே வந்து பிள்ளைகள் வாசித்தாங்கல்ல ஒன்றாம் பாடம் ரெண்டாம் பாடம், அது மாதிரி பைபிளெல்லாம் வாசிப்பேன். இங்கே வந்து ஆலயத்தில் வந்து ஒரு முறை வாசிக்கிறதுக்காக 10 முறை வாசித்து பழக்கப்படுத்தி தான் ஒரு மிஸ்டேக் இல்லாமல் வாசிக்கணி பைபக்தியோடு வந்து வாசிப்பேன். அவ்வளோ பக்தி எனக்கு இருந்தது, இயேசுவின் மேல் அன்பு எனக்கு இருந்தது, தவறாமல் ஆலயத்துக்கு செல்கிற பழக்கம் இருந்தது. வேதத்தை நான் வாங்கி வாசித்தேன். எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு கிறிஸ்தவங்க இருந்தாங்க, எங்கள் வீட்டில் எல்லாரும் இந்துக்கள். அவங்க வீட்டில் குடும்ப ஜபம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு நாள் 8 மணிக்கு அங்கே போய் குடும்ப ஜபத்திலெல்லாம் பங்கு பெற்றேன். 3 வருஷம் பக்தி உள்ள கிறிஸ்தவனாக இருந்தேன். அந்த சபையில் இருக்கிற எல்லாரும் என்னுடைய பக்தியை மெச்சினார்கள். இந்து குடும்பத்திலிருந்து வந்த பையன் இவ்வளோ பக்தியாக இருக்கிறான்னு சொல்லி. ஆனால் 3 வருஷம் கழித்து இயேசு என்னை சந்திக்கும் போது சொன்னார், நீ இப்படியே வாழ்ந்தால் பரலோகத்திற்கு வர முடியாது. யூ கேனாட் என்டர் இன் டு த கிங்டம் ஆஃப் காட். நான் அதிர்ந்து போனேன். என்னை சுகமாக்கினவர், என் மரண படுக்கையை மாற்றினவர், எனக்கு அற்புதம் செய்கிறவர் சொன்னார், இப்படி நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் பரலோகத்துக்கு வர முடியாது. என்ன ஆண்டவரே சொல்லுகிறேன்? ஆண்டவர் சொன்னார், மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும். உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாமல் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே வர முடியாது. எத்தனை பக்தி உள்ளவர்களாக இருந்தாலும் ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று இயேசுவை தன் வாயினால் சொல்லியிருக்கிறார். அதுதான் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட ஒரு அனுபவம், அதுதான் மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவம். அவரோடு சிலுவையில் அறையப்பட்டு விட்டேன், என் பழைய வாழ்க்கை மறித்து விட்டது, ஒரு புதிய வாழ்க்கை. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். ஆண்டவர் என்னை சந்தித்த போது மனம் கசந்து நான் அழுதேன். என் பாவங்களுக்காக மனம் கசந்து அழுது. ஆண்டவரே, இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு வேணும். உம்முடைய பிள்ளை என்கிற அனுபவம் எனக்கு வேண்டும். என் வாழ்க்கையை நான் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி சிலுவையில் அறையப்படுவதற்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். இயேசு கிறிஸ்து என் பாவத்தை மன்னித்த அந்த நிச்சயத்தை நான் பெற்றுக்கொண்டேன். அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டேன். தேவனுடைய பிள்ளை என்கிற மகிழ்ச்சி ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். எனக்கு அன்பானவுடன் கிறிஸ்தவனாய் ஆலயத்திலே சேர்க்கப்பட்டு 3 வருஷம் கழித்துதான் இயேசுவை சந்தித்த அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்டேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாவிட்டால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பானவளை, இன்றைக்கு உங்களுக்கு ரட்சணிய நாள். அதனால இன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய சிலுவையில் அறையப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் என்னுடைய வாழ்க்கையை சிலுவையில் ஒப்பு கொடுக்கிறேன். உம்மோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு ஒரு புது வாழ்க்கை வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுங்க. எனக்கு அன்பானவர், அதை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு பரலோக ராஜ்யத்தில் நம்ம பிரவேசித்து விட முடியாது. அதனால சிலுவை சந்தித்த ஒரு அனுபவம் நமக்கு அவசியம். சில ஆண்டுகளுக்கு முன்னால் தூத்துக்குடி பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கிறது. அவர் பெரிய ஒரு ஊர், நிறைய கிறிஸ்தவர்கள் நிறைந்த ஒரு ஊர். அங்கே நான் 2 நாள் கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டு போயிருந்தேன். முதல் நாள் கூட்டம் பெரிய ஒரு தேவாலயம் இருக்கிறது, பக்கத்தில் ஸ்கூல், அந்த மைதானத்தில் கூட்டம் வைத்திருந்தார்கள். அநேக பல கிராமத்திலிருந்து ஜனங்கள் வந்திருந்தார்கள். இயேசுடைய சிலுவை அந்த ரட்சிப்பை குறித்து பேசின போது அநேகர் ஒப்பு கொடுத்தார்கள். கூட்டெல்லாம் முடிந்தது. 2வது நாள் கூட்டம். அதற்கு நான் புறப்பட்டு எங்கள் ஊர்லேருந்து போனபோது அந்த ஊரில் இருந்து அந்த சபையில் இருந்து ஒரு பெரியவர், அவர் தான் அந்த ஆலயத்தையே நிர்வாகம் பண்ணக்கூடியவர். அவர் தான் அந்த மூத்த ஒரு வயதான ஒரு தகப்பனார். அந்த சபைக்கு அவர் தான் பொறுப்பு. செக்ரட்டரியாக இருந்து அந்த சபையை கவனித்து கொண்டு இருக்கிறவர் பல வருஷமாய். அவர் வந்து ஊருக்கு வெளியில் வந்து எங்களுடைய கார் வருவதற்காக காத்து நின்று கொண்டிருந்தார். எதுக்கு இந்த ஐயா இங்கே வந்து நிற்கிறாங்கன்னு கேட்டேன். அப்போ அங்கே ஓட்டும்போது நீங்கள் வரணும், உங்களுடைய வருகைக்காக தான் அங்கே காத்து நிற்கிறாங்கன்னு சொல்லி. இல்லை, நான் தான் மைதானத்துக்கு வந்துடுவேன்னே, இந்த ஐயா எதுக்கு இங்கே நிற்கணும்னு நினைத்தேன். கூட்டம் முடிந்தது. 2வது நாள் கூட்டம். போதகர் ஐயா சொன்னாங்க, சில வீடுகளில் வியாதியஸ்தர் வர முடியாமல் இருக்கிறாங்க ஐயா, நீங்கள் வந்து ஜெபிக்க முடியுமான்னு கேட்டாங்க. நான் வருகிறேன்னு சொல்லி ஒவ்வொரு வீடாக அந்த போதகரையா அழைத்து போனார்கள். நடுராத்திரி வரைக்கும் ஒரு பல வீடுகளுக்கு போய் ஜெபி பண்ணினோம். இந்த வயசான ஐயா கூடவே வந்தாங்க. ரொம்ப வயதானவர்கள், நடக்கக்கூட பலன் இல்லை, ஆனாலும் தட்டு தடுமாறி கூடவே வந்தாங்க. நான் சொன்னேன், ஐயா உங்களுக்கு வயசாகிட்டு, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, நாங்களும் ஐயாவும் ஜெபிச்சுட்டு நான் போகிறேன்னு சொன்னேன். இல்லை, நான் கூட வருகிறேன்னு கூட வந்தார்கள். நடு ராத்திரி அந்த ஊரை விட்டு நான் புறப்படும் போது என்னை காரில் ஏற்றும்போது அந்த ஐயா வந்து நின்றார்கள். நான் உங்கள்கிட்ட கேட்டேன், ஐயா உங்களுக்கு வயசாயிட்டு, நீங்கள் ஏன் இந்த பலவீனத்தில் என் கூடவே இருக்கணும், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுத்துருக்கலாமில்ல அப்படின்னு சொன்னேன். அவங்க கடைசியாக சொன்ன வார்த்தை இன்றைக்கு எனக்கு மறக்க முடியாது, தம்பி உங்களை என்னால் மறக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. என்னையா விஷயம்னு கேட்டேன். எனக்கு இத்தனை வயசாகுது தம்பி, இந்த ஆலயத்துக்கு நான் தான் பொறுப்பு, சர்ச்சு சாவி என் கையில் தான் இருக்கும், நான் தினமும் ஆராதனைக்கு போவேன். உங்களுக்கு தெரியும், நம்ம ஊர்களில் தினமும் ஆராதனை இருக்கும், காலை ஆராதனை மாலை ஆராதனை. நான் தான் கதவை திறப்பேன், தினமும் காலை ஆராதனை மாலை ஆராதனை தவறாமல் நான் இருப்பேன் தம்பி. ஆனால் நேற்றைய தினம் உங்கள் கூட்டத்தில் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். அவர் சொன்ன வார்த்தை என்னை அப்படியே மகளிர் பண்ணினார். நான் இதுவரைக்கும் ரட்சிக்கப்படலை, பக்தி இருந்துச்சு, கோயில் பக்தி, சர்ச்சு பக்தி, எனக்கு எல்லாம் இருந்தது. அந்த ரட்சிப்புன்ற ஒரு அனுபவம் நேற்றைய தினம்தான் நான் விளங்கி கொண்டேன். அந்த அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்டேன் தம்பி. அதனால தான் உங்கள் பின்னாலேயே நான் வருகிறேன்னு சொன்னார். எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படும் ஒரு பல்லகத்தில் இவ்வளோ பெரிய சந்தோஷம். நீங்கள் எத்தனை வருஷம் பக்தி உள்ள கிறிஸ்தவளாக இருக்கலாம், ரட்சிப்பின் அனுபவத்தை கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு அன்பானவளை, இயேசுடைய வார்த்தை மனம் திரும்பி ரட்சிக்கப்படாமல் பரலோகத்திலே பிரவேசிக்கவே முடியாது. அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாமல் தேவனுடைய பிள்ளை என்று நாம் சொல்ல முடியாது. கட்டாய அந்த அனுபவம் அவசியம். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருந்தால் தண்டனைக்கு தப்ப முடியாது என்று வேதம் சொல்லுகிறார். எப்படியாக அந்த ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளுங்க, தடவியாக அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏமாற்றப்பட்டு போய்விடாதபடி. நான் பக்தியாக இருந்தனே, சர்ச்சைக்கு போனேனே, காணியை கொடுத்தனே என்று சொல்லுவார். உன்னை எனக்கு தெரியாதுப்பா, என் ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வர முடியும். சில வேலை அறையப்பட்டு ஒரு புது வாழ்க்கை பெற்றவர்கள் தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வர முடியும் என் ஆண்டவர் சொல்லுவார். ஆகவே திட்டமாக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டே ஆகணும். அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட அனுபவம். இரண்டாவதாக சிலுவை குறித்த இன்னொரு அனுபவம் நமக்கு அவசியம். அது என்னவென்றால் மத்தேயு 16:24. மத்தேயு 16:24 இயேசு சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லுகிறார். நீ என்னை பின்பற்றி வர விரும்பினால் உன்னை வெறுக்கணும். டினாய் யுவர் செல்ஃப், டேக் அப் யுவர் கிராஸ் அண்ட் ஃபாலோ மீ. உன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. சிலுவை சுமக்கிற ஒரு அனுபவம், முதலாவது சிலுவையில் அவரோடு கூட அறையப்பட்ட ஒரு அனுபவம், ரெண்டாவது சிலுவை சுமக்கிற அனுபவம். இது என்றைக்கு முடியும்? ஓட்டத்தை முடிக்கும் வரைக்கும் சிலுவை சுமந்தாக வேண்டும். இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்த நாள் முதல் வாழ்க்கையின் ஓட்டத்தை முடிக்கும் வரைக்கும் சிலுவை சுமந்து கொண்டுதான் அவரை பின்பற்ற வேண்டும். சிலுவை சுமப்பதென்பது எதை குறிக்கிறது? சிலுவை பாடுகளை குறிக்கும், சிலுவை உபத்திரவத்தை குறிக்கும், சிலுவை நிந்தையை குறிக்கும், சிலுவை அவமானத்தை குறிக்கும். அவர் சிலுவையில் அவமானத்தை சகித்தார், பாடுகளை சகித்தார் என்று வேதம் சொல்லுகிறாரு. சிலுவை சுமப்பதென்பது பாடுகளுக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்ளுவது. சிலுவை சுமக்காமல் இயேசுவை பின்பற்ற முடியாது. எனக்கன்பானவர்களே, ரொம்ப ஆச்சரியமான காரியம் நீங்க பாருங்கள். இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக சிலுவை என்பது ஒரு சபிக்கப்பட்ட சின்னமாய் கருதப்பட்டது. ஏனென்றால் அதிலே கொலைக்காரர்கள் பயங்கரமான துன்மார்க்கர்களை சிலுவையில் அறைவார்கள். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே சிலுவை மரணம் என்பது ஒரு சபிக்கப்பட்ட மரணமாய் கருதப்பட்டது. ஆனால் இயேசு சிலுவையிலே மரித்து அந்த சாபத்திலிருந்து விடுதலையை அந்த சிலுவை மூலமாய் நமக்கு உண்டாக்கினார். அந்த சாபம் பாவம் எல்லா போராட்டத்தின் விடுதலையை சிலுவை மூலமாய் கர்த்தர் நமக்கு உண்டாக்கி கொடுத்தார். ஆனால் இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாகவே சொல்லுகிறார், நீ என்னை பின்பற்றி வர விரும்பினால் சிலுவை சுமந்து கொண்டு வர வேண்டும். சிலுவை என்பது எத்தனை பாடுகள் என்பது அந்த காலத்தில் வாழ்ந்த எல்லா மக்களுக்கும் தெரியும். ஒரு மனிதனை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்து விட்டால் யாரும் அவனுக்காய் பரிந்து பேச முடியாது. ரோம் அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு கொடிதான மரண தண்டனை தான் சிலுவை மரணம். அவன் மீது அந்த பாறை சிலுவையை வைத்து விடுவார்கள். அவன் எரிசலை மீதி வழியாக இழுத்து கொண்டு போவார்கள். அந்த சிலுவையை சுமந்து கொண்டு அந்த குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் அவன் போக வேண்டும். அது ஒரு பயங்கரமான ஒரு அவமானம். ரோடுகளில் இருக்கிற மக்களெல்லாம் அவமானப்படுத்தி பேசுவார்கள். சிலுவையிலே தொங்கவிட்ட பிறகும் அவனுடைய குற்றங்களை எழுதி சிலுவையிலே வைத்து விடுவார்கள். வருகிற போகிற மக்களெல்லாம் அவனை எள்ளி நகையாடுவார்கள், பரிகாசம் பண்ணுவார்கள். அவன் அவமானப்பட்டு வேதனைப்பட்டு தன் ஜீவனை வெறுத்து மரணம் அடைவான். அதுதான் சிலுவை மரணம் என்பது. இயேசு சொல்லுகிறார், என்னை பின்பற்றி வர விரும்பினால் சிலுவை சுமந்து கொண்டு வரணும். பாடுகள், உபத்திரவங்கள், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பஞ்சமத்திலே நடக்கிற வாழ்க்கை அல்ல. கரடுமுரடான பாதை, முற்கள் நிறைந்த பாதை. அதுக்கு மத்தியில் தான் நாம் இயேசுவை பின்பற்ற வேண்டும். சிலுவை சுமந்து கொண்டு தான் அவரை பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு இதெல்லாம் ஆரம்பத்திலே தெரியாது. 1975 ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்த போது நான் வரல ஆண்டவரேன்னு சொன்னேன். 6 போராட்டத்திற்கு பிறகு சரி நான் வருகிறேன் என்று என் ஆண்டோருக்கு ஒப்பு கொடுத்தேன். நான் ஊழியத்திற்கு முழு நேரமாக அர்ப்பணித்த உடன் எனக்கு வந்ததெல்லாம் நிந்தைகளும் பரிகாசங்களும், சொல்லாததை சொன்னதா செய்யாததை செய்ததா. சபையிலேயே அது மாதிரி பேச ஆரம்பித்த உடனே என்னால் தாங்க முடியல. நான் அந்த நாட்களில் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஆளாக இருந்தேன். யாரும் என்னை குறித்து எதுவும் பேசக்கூடாது, யாரும் குறை சொல்லக்கூடாது. அதனால தான் நான் ஊழியத்துக்கு வரமாட்டேன்னு ஆண்டு விட்டு சொல்லி கொண்டிருந்தேன். ஆனால் ஆண்டவர் என்னை திட்டமாக முகமுகமாக பேசினதுனால ஒப்பு கொடுத்தேன். இந்த நிந்தை அவமானம் வந்த உடனே எனக்கு ஞாபகம் இருக்குது, சென்னையில் வீட்டில் ஒரு நாள் உட்காந்து 11 மணி இருக்கும், தனியாக உட்காந்து நான் அழுது கொண்டிருந்தேன். ஆண்டவரே எனக்கு வேண்டாம் இந்த ஊழியம், இந்த மாதிரி இல்லாத பொல்லாலாம் இஷ்டப்படி பேசுகிறாங்க, நான் போய் எல்லாத்துக்கிட்டையும் விளக்கம் சொல்ல முடியுமா? இல்லாத பொல்லாலாம் தைரியமாக பேசுகிறாங்க, நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க முன்னால யாரும் என்னை பற்றி பேச மாட்டாங்க, இதை நார்மலாக சர்ச்சுக்கு வருவேன் போவேன் அவ்வளோதான். ஆனால் இப்போ இஷ்டப்படி பேசுகிறாங்க, என்னை விட்டுருங்கப்பா, எனக்கு வேண்டாம் இந்த ஊழியமே வேண்டாம் அப்படி தான் சொன்னேன். அப்போ ஆண்டவர் என்னை சந்தித்தார். அந்த ராத்திரியில் ஆண்டவர் என்னை பார்த்து சொன்னார், சிலுவை சுமந்து கொண்டு தான் என்னை பின்பற்ற வேண்டும். ஊழியம் என்பது சிலுவை சுமப்பாரு, என்னை பின்பற்றுவது என்பது சிலுவை சுமப்பாரு. சிலுவை சுமக்காமல் யாரும் என்னை பின்பற்ற முடியாது. நான் இந்த உலகத்தில் ஊழியம் செய்கிறபோது பிசாசு பிடித்தவன்னு சொன்னாங்க, மென்டல்னு சொன்னாங்க, என்னை கேவலமாக தான் பேசினாங்க. அதுக்கு மத்தியில் தான் நான் ஊழியம் செய்கிறேன். அதனால் இதுக்கு இப்படி தான் பேசுவாங்க, அப்படி தான் சொல்லுவாங்க, அதுக்கு மத்தியிலன்னு எனக்கு ஊழியம் செய்யணும்னு சொன்னார். அன்றைக்கு என்னை பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தேன், அன்றைக்கு தான் சிலுவை சுமக்க என்னை ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், சிலுவை சுமக்க என்னை ஒப்பு நான் ஒப்பு கொடுத்த பிறகு அந்த பாரம் என்னை விட்டு எடுபட்டு போயிற்று. ஆண்டவர் இதை எடுத்து விட்டார். இப்போ யார் என்னை பற்றி என்ன பேசினாலும் எழுதினாலும் திட்டினாலும் ஒன்றுமே என் உள்ளத்தை அசைப்பது இல்லை. ஏன்னா அதுக்கு தான் என்னை அழைச்சிருக்கிறார், சிலுவை சுமந்து அவரை பின்பற்ற. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கு. எனக்கு சிலுவை இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. சிலுவை உங்களுக்கு இல்லைன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் இன்னும் இயேசுவை பின்பற்ற ஆரம்பிக்கலை, இன்னும் சிலுவையில் அறையப்பட்ட அனுபவத்துக்குள்ளே வரலை, இன்னும் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வரலைன்னு அர்த்தம். எப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களோ, அவரோடு சிலுவையில் அறையப்பட்டீர்களோ, ஒரு சிலுவை உங்கள் மேலே வைக்கப்பட்டு இருக்கிறது. ஆகவே பாடுகள் மத்தியில் தான் இயேசுவை நாம் பின்பற்றி ஆக வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, இயேசு சிலுவையிலே அவர் பாடுகளை சகித்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறார். நமக்கு மாதிரி அவர் பின் வைத்து போனார். இப்படி தான் நீங்கள் வரணும், பாடுகள் மத்தியில் தான் பின்பற்றணும்னு சொல்லி இயேசு என்ன வாக்கு கொடுத்தார்? யோவான் 16:33 ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவமே இல்லை, என்னை பின்பற்றுங்க, உபத்திரவம் இல்லை, பாடு இல்லை, வேதனை இல்லைன்னு இயேசு எந்த இடத்திலும் வாக்கு கொடுக்கவில்லை. நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் அப்படிதான் வேதம் நமக்கு சொல்லுகிறாரு. அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போகிற விசுவாச வாழ்க்கையில் இயேசுவை பின்பற்றும் போது பாடுகள் வரும். வேலையில் உபத்திரவம், குடும்பத்துக்கள் உபத்திரவம், பாடுகள், வேதனைகள் மத்தியில் தான் நீங்கள் கடந்து போக வேண்டும். அதற்கு நம்மை அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு இந்த பாடுகள் விருப்பமில்லை, அதற்கு ஒரு அர்ப்பணிப்பு இல்லாததுனால தான் நிறைய பேருடைய உள்ளம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. மனவேதனை, கஷ்டம், மனசோர்வுகள், குடும்பத்துக்குள்ளே நிம்மதியற்ற நிலைமை. ஒரு சமயம் ஒரு சகோதரி வந்தாங்க, எங்கள் நால்மாடிக்கு ஜெபிக்க வந்த சகோதரி, ஒரு வாலிப மகள், படித்து முடிச்சிட்டேன், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், அங்கே எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு அந்த மகள் கேட்டாள். சரி, உனக்கு ஜெபிக்கிற ஆண்டவனுக்கு நல்ல வேலை தருவார், ஜெபித்து அனுப்பினேன். அடுத்த மாதம் வந்தா, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார், நல்ல வேலை கொடுத்துட்டார், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்கள் சொன்னார். சரி, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி அனுப்பினேன். 2 மாதம் கழித்து வந்தான், வந்து சொன்னேன், அங்கிள் எனக்கு அந்த வேலை வேண்டாம், ஜெபம் பண்ணுங்க. என்ன முதல்ல வேலை வேணும்னு ஜெபிக்க சொன்னேன், அப்புறம் வேலை ஆண்டவர் தந்துட்டான்னு ஸ்தோத்திரம் பண்ண வந்தேன், இப்போ வேலை வேண்டான்னு ஜெபிக்க சொல்கிற அப்படின்னு என்ன நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற, என்ன காரியம் என்று சொல் அப்படின்னு கேட்டேன். அந்த வேலையில் ஒரே உபத்திரவங்கள், நான் நல்லா தான் வேலை செய்கிறேன், எனக்கு மேலே ஒரு அதிகாரி இருக்கிறாங்க, மேலே இருக்கிற அதிகாரி அவர் அம்மா இருக்கிறாங்க, கடினமாக என்னை வேலை வாங்குகிறாங்க, என்ன அவங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது, ஏதாவது சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. நானும் எல்லா வேலையும் செஞ்சால் கூட எல்லாருக்கும் மத்தியில் என்னை குறை சொல்லி என்னை வேதனைப்படுத்துகிறாங்க. அந்த வேலைக்கு போகவே எனக்கு பிடிக்கல, அதனால் எனக்கு வேலை வேண்டாம், அதுக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க. என்ன அதுக்கெல்லாம் ஜெபம் பண்ண முடியாது, நீ வான் எப்படி வேலை செய்யணும், எப்படி நடந்து கொள்ளணும்னு சொல்லித்தரேன்னு வசனத்தை சொல்லி உன்னை அந்த உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடு. நீ எங்கே போனாலும் பாடு உண்டு, இன்னொரு வேலைக்கு போனால் அங்கே வேறு விதமான ஒரு உபத்திரம் இருக்கும். பாடு இல்லாத இடம் எங்கே இருக்கிறது? உபத்திரம் இல்லாத இடம் எங்கே இருக்கிறது? எல்லாரும் அந்தந்த இடத்திற்கு தகுந்த மாதிரி பாடு உபத்திரம் இருக்கத்தான் செய்யும். அதை சுமக்க அது உன்னை அர்ப்பணித்துக்கொள் என்று சொன்னபோது, சரி அங்கிள் நான் இதே மாதிரி ஜெபம் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லி போனாள். மறுபடியும் 2 மாதம் கழித்து வந்தா, எப்படி இருக்கான்னு கேட்டேன். நீங்க சொன்ன மாதிரியே நான் இந்த ஆண்டவரை என்ன உபத்திரம் நிந்த வந்தாலும் நான் சந்தோஷமா நான் போய் என்னுடைய வேலையை செய்வேன், நான் அந்த சிலுவை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி மகிழ்ச்சியோடு நான் செய்தேன். 2 மாதத்துக்குள்ளே எனக்கு மேல் இருக்கிற அதிகாரியை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, என்ன ப்ரொமோஷன் கொடுத்து அதே இடத்துல வச்சுட்டாங்க. நான் சொன்னேன், 2 மாதம் நீ பொறுமையாக சகித்த உடனே எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். அதனால் நிறைய பேருக்கு பாடு சகிக்க மனம் இல்லை. இன்னைக்கு ஏன் விவாகரத்து வருகிறாரு இந்தியாவிலேயே? இன்னைக்கு சென்னையில் ஒரு ஜட்ஜி என்னை சந்திக்கும் போது சொல்கிறாங்க, ஐயா இந்த கிறிஸ்தவ குடும்பங்களுக்காக ஜெபிங்க ஐயான்னு. என்னன்னு கேட்டேன், நான் குடும்ப நல கோர்ட்டில் ஜட்ஜாக இருக்கிறேன், வேதனையான காரியம் என்ன தெரியுமா? விவாகரத்துக்கு வர்றவங்க அதிகமான பேர் கிறிஸ்தவர்கள், மெஜாரிட்டி இந்துக்களை விட அதிகமான பேர் விவாகரத்துக்கு வர்றவங்க கிறிஸ்தவர்கள். இன்னைக்கு சகிப்புத்தன்மையே இல்லை, அதாவது பாடுகளை ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை இல்லை, சிலுவை சுமக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. கொஞ்ச நாள் பாடுபட்டால் எல்லாம் சரியாகிவிடும், கொஞ்ச நாள் உபத்திரவத்தின் வழியாய் கடந்து போனால் காரியங்களை ஆண்டவர் மாற்றுவார். ஆனால் நிறைய பேருக்கு அதற்கு மனம் இல்லை. ஒரு சின்ன உபத்திரம் வந்தால் கூட நான் விலகி போயிடுறேன், டைவர்ஸ் வாங்கிறேன், இந்த குடும்பம் வேண்டாம் அந்த வேண்டான்னு சொல்லி. பாடு இல்லாமல் எங்க இருக்கிறது? எங்கு போனாலும் உபத்திரம் உண்டு, பாடுகள் உண்டு. அதனால இயேசு சொல்லி இருக்கிறார், சிலுவை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வாருங்கள். சிலர் சொல்லுவாங்க, அவங்களுக்கெல்லாம் பரவாயில்ல நல்லா இருக்கு, நான் தான் இவ்வளோ பாடுபடுகிறேன். ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக கூப்பிட்ட சொல்லுவீங்க, எங்கள் சர்ச்சிலேயே ரொம்ப உபத்திரவம் எனக்கு தான், எங்கள் வீட்டில் எங்கள் குடும்பம் மாதிரி எங்கேயும் பார்க்க முடியாது, இதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது, அவ்வளோ பாடுகளை சகிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ ஒவ்வொருத்தரும் அப்படி தான் சொல்லுவீங்க, எனக்கு தெரியும், அவங்களுக்கு பரவாயில்ல எனக்கு தான் தாங்க முடியலன்னு சொல்லி. ஆனால் ஒன்று தெரியுமா அவங்களுக்கு, நீங்கள் எந்த பாடுகள் மத்தியிலே கடந்து போனாலும் ஆண்டவர் உங்களுக்கு மேலே வச்சிருக்கிற சிலுவை எதை உங்களால் சுமக்க முடியுமோ அதைத்தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். முடியாத ஒன்றை கர்த்தர் உங்களுடைய தோளில் வைக்க மாட்டார். உங்கள் குழந்தை மேல 5 கிலோ தலை, சின்ன ஒரு வயசு குழந்தை மேல 5 கிலோ வெயிட்டை ஏற்றுவீங்களா? உங்களுக்கே தெரியுதே, அந்த பரம தகப்பன் முடியாத ஒரு பாரத்தை உங்கள் மேலே எப்படி வைப்பார்? ஆண்டவரை குற்றப்படுத்தாதிருங்கள், ஆண்டவர் ஒன்றை சரியானதான் உங்களுக்கு தருகிறார், நீங்கள் அதை விளங்கி கொள்ள வேண்டிய அவ்வளவுதான். ஒரு அம்மா எப்போவுமே முறுமுத்துக்கிட்டு இருப்பாங்க, ஆண்டவரே எனக்கு மாத்திரம் இந்த செலவை தந்துட்டீர், என் கணவர் இருக்காரு, பிள்ளை எப்படி இருக்காங்க, வீடு எப்படி இருக்குதுன்னு முறுமுறுத்துக்கிட்டே ஜெபிக்கும் போது முறுமுறுத்துக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு மட்டும் ஏன் இந்த செலவை தந்தீர், எனக்கு மட்டும் ஏன் இந்த பாடுகளை தந்தீர்னு. ஆண்டவர் ஒரு நாள் அவங்கள, நீ வா உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், உனக்கு தேவையான செலவை எடுத்துக்கன்னு சொல்லி ஒரு தரிசனத்தில் ஒரு இடத்த ஆண்டவர் காமிச்சார். அங்கே ஒரு பிரகாசமான ஒரு ரூம் ஆண்டவர் திறந்தார், விதவிதமான சிலுவை இருக்குது. ஆண்டவர் சொன்னாராம், இந்த சிலுவை போட்டுரு, உனக்கு எந்த சிலுவை வேணுமோ எடுத்துக்க அப்படின்னு சொன்னார். இந்த அம்மா பார்த்தாங்க, பழைய ஒரு மர சிலுவை தூக்கி தூர போட்டு போனால் தங்கத்தில் அழகான சிலுவை இருக்குது, கோல்டில் மின்னர் அப்படியே, ஓ பார்க்க என்ன அழகாக இருக்குது, அதை என்ன மர சிலுவை சுமந்துக்கிட்டு இதை சுமக்கெல்லாம் பெருமையாக, அதில் முத்தெல்லாம் பதிச்சிருக்கு, அப்படியே மின்னுங்கிறது. ஓடி போய் தூக்குனா தூக்கவே முடியல, அசைக்கவே முடியலையே, இதை தோளில் தூக்கி வச்சு என்ன வாழ்நாள் முழுதும் சுமக்க முடியுமா? அதை அசைக்க கூட முடியலை. அதை வச்சுட்டாங்க, அதை விட சின்னதாக ஒரு அழகாக ஒரு சிலுவை கோல்டில் இருந்துச்சு. அப்போ இந்த சிலுவை எடுக்கலான்னு தூக்கி பார்த்தா தோளில் வச்சுட்டாங்க, ரொம்ப அழுத்தது, சுமக்க முடியல, பாரம் அதிகம், கீழே வச்சுட்டாங்க. ஒன்றுன்னா வச்சு பார்க்குறாங்க, ஒன்று செட் ஆக மாட்டேங்குது. அங்கே ஒரு ரோஸில், ரோஜா மலரில் செய்யப்பட்ட ஒரு சிலுவை இருந்தது. இது எவ்வளோ அழகாக இருக்கு, லைட்டாக இருக்குது, நல்ல பூ, ரொம்ப பார்க்கவே அழகாக இருக்குது, இந்த சிலுவை சுமக்கலான்னு சொல்லி அதை தூக்கி தோளில் வச்சாங்க. லைட்டாக தான் இருந்தது, தோளில் வச்ச பிறகு தான் தெரிஞ்சது ரோஜா மலரில் உள்ள முள் குத்த ஆரம்பித்தது. இது இப்படி குத்திக்கிட்டே இருந்தால் இது எப்படி சுமக்க முடியும் வாழ்நாள் முழுதும், இது வேண்டான்னு வச்சுட்டாங்க. கடைசியாக ஒன்றுனா எடுத்துட்டு இயேசு நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறார். கடைசியாக ஒரு மர சிலுவை தூக்கி வச்சாங்க, நடந்து பார்த்தாங்க, கரெக்டாக இருக்குது, சரியாக செட் ஆகிருக்குது, கரெக்டான வெயிட், நம்மளால் சுமக்க முடியுதுன்னு சொல்லி, ஆண்டவரே இது போதும், இந்த சிலுவை எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க. இயேசு சொன்னார், அது ஒழுங்காக பாரு மகளே அந்த சிலுவைன்னு சொன்னார். அவங்க எடுத்து பார்த்தா எதை அவங்க தூக்கி தூர போட்டாங்களோ அதே சிலுவை தான். ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு கொடுத்த சிலுவை தான், அதை தான் நீ திருப்பி எடுத்துருக்கிறேன், எனக்கு தெரியாதா உனக்கு எவ்வளோ பாரம் சுமக்க முடியும்னு சொல்லி அந்த சிலுவை தான் உனக்கு தருவேன். ஆண்டவர் எனக்கு மிஞ்சின பாரத்தை தந்துட்டார். ஒரு நாள் அப்படி சொல்லாதங்க, ஏன் என்ன இந்த பாடுகளுக்குள்ள வச்சிருக்கிறார்? சொல்லாருங்க, பாடு சகிக்கிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுக்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். சிலுவை சுமக்கணும். வேலையில் பிரச்சனையா, குடும்பத்தில் பிரச்சனையா, கொஞ்ச நாள் நீங்கள் கடந்து போனீங்கன்னா தேவன் அதை மாற்றி தருவார். அதுக்கு முறுமுறுத்து சோர்ந்து போய் ஜெபம் பண்ண மாட்டேன், பைபிள் வாசிக்க மாட்டேன், ஆண்டவர் அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டார், ஒரு நாளும் அவரை குறை சொல்லாதிருங்கள். அவர் தவறு செய்கிற தேவன் அல்ல. உங்களுக்காக சிலுவிலை தன் கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தினவர், எப்படி அவர் உங்களை துக்கப்படுத்துவார்? அதனால் அவர் கொடுத்த சிலுவையை சுமக்க உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். பாடுகள் உண்டு தான், பாடுகள் மத்தியில் அவர் சந்தோஷம் தருவார், பாடுகள் மத்தியில் அவர் நம்மை மகிழ்ச்சி ஆக்குவார். சிலுவை சுமப்பது ஒரு பெரிய பாக்கியம். அவரோடு கூட சிலுவை சுமப்பது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமாய் நாம் கருத வேண்டும். அதனால் ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற வாழ்க்கை ஒரு நாளும் அது குறைவானதாக இருக்காது, நிறைவை நோக்கி அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால் சிலுவை சுமக்க உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒன்று கொரிந்தியர் முதலாம் அதிகாரம் 23 வசனம். பவுல் சொல்லுகிறார், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். முதலாவது சிலுவையில் அறையப்பட்ட அனுபவம், ரெண்டாவது சிலுவை சுமக்கிற ஒரு அனுபவம், மூன்றாவது பவுல் சொல்லுகிறார், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நாங்கள் அறிவிக்கிறோம். இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அறிவிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்க வேண்டும். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். சிலுவையில் அறையப்பட்ட அனுபவம் உள்ளவங்க தான் சொல்ல முடியும். உங்களுக்கு இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்ட அனுபவம் இல்லாவிட்டால் இயேசுவை உங்களால் மற்றவர்களுக்கு சொல்ல முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை மற்றவர்களுக்கு நாம் சொல்லும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நான் கேள்விப்பட்ட இந்த சபையில் மாதத்தில் ஒரு நாள் சுவிசேஷம் அறிவிக்க ஐயா அழைச்சி கொண்டு போகிறதாக அநேகர் போய் சுவிசேஷம் அறிவிக்கிறதை கேள்விப்பட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் போகிறீங்களா? உங்கள் சபையார் போகிறாங்க, உங்கள் மெய்ப்பர் போகிறாங்க, அவங்க கூட ஒரு 10 போகிறாங்க சுவிசேஷத்தை அறிவிக்க, கைப்பிரதி கொடுக்க, இயேசுவை சொல்ல. நீங்கள் போகிறீர்களா? ஆண்டவர் கேட்கிறார், நீ எங்கே போனாய்? உனக்காக நான் சிலுவை சுமக்கலையா? உனக்காக நான் ரத்தம் சிந்தலையா? உனக்காக என்னை பலியாய் கொடுக்கலையா? உனக்காக நான் அவமானத்தை சகிக்கவில்லையா? நீ என்னை குறித்து சொல்லாதபடி எங்கு போனாய்? என்ன பதில் சொல்லுவீங்க? எங்க சபையில ஊழியம் நடந்துச்சு, ஒரு 10 சுவிசேஷம் அறிவிக்க போனாங்க, எங்க போதகரையா கூட்டிக்கிட்டு போனாங்க, நீங்க போனீங்களா? என்ன பதில் சொல்லுவீங்க? நம்ம தானே சர்ச்சில் பாடுகிறோம், ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடு ஆண்டவா வெறுங்கையோடு உம்மை கண்டுகொள்ளலாகுமோ. இதே சர்ச்சில் பாடுகிறோமே பாடல். அப்போ ஒரு ஆத்மாவுக்கு இயேசுவை பற்றி சொல்லாமல், ஒரு ஆத்மாவை ரட்சிப்புகளை வழி நடத்தாமல் பரலோகத்தில் போய் வெறுங்கையோடு அவரை சந்திக்க போகிறீங்களா? ஆண்டவர் கேட்பார்ல, நான் உன்னை இனி என்ன கொண்டு வந்தேன்? நான் அமெரிக்கா வந்த பிறகு உனக்கு ஒரு சர்ச்சு, நல்ல போதகர், எல்லா வாய்ப்பும் உனக்கு கொடுத்தேனே, சுவிசேஷம் அறிவிப்பதற்கான வாய்ப்பு எல்லாமே உனக்கு கொடுத்தேனே, நீ எனக்கு என்ன கொண்டு வந்த? என்ன சொல்லுவீங்க? இயேசுவை அறிவிக்கணும். சென்னையில் ஒரு சர்ச் இருக்குது, சென்னையில் இம்மானுவேல் சர்ச்சின்னு ஒரு சிஎஸ்சி ஆலயம். அதில் உள்ள ஒரு சகோதரர் எனக்கு தெரியும். ஒவ்வொரு வாரமும், எவ்ரி சண்டே, ஒவ்வொரு வாரமும் காலையில் ஆராதனை, 2 நடக்கும், பெரிய சர்ச். மத்தியானத்தில் 3 கூடிடுவாங்க, கிட்டத்தட்ட 50 100 பேர்கிட்ட 2 டீமாக பிரிஞ்சு போகிறாங்க. ஒரு இந்த பக்கம் ஒரு கிராமத்துக்கு, இந்த பக்கம் கிராமத்துக்கு. இந்த வருஷத்தில் மாத்திரம் 2 புது சர்ச்சை உருவாக்கிட்டாங்க. இந்து மக்கள் மத்தியில் போய் சுவிசேஷம் சொல்லி இந்த வருஷத்தில் 6 2 புது சர்ச்சை உருவாக்கிட்டாங்க. ஆண்டவரை பற்றி நீங்கள் எத்தனை பேருக்கு சொல்லி இருக்கிறீங்க? இந்திய மாதிரிங்க முடியாதுங்க, அங்கே வித்தியாசம் உண்மைதான், அங்கே மாதிரி முடியாது, ஆனால் இங்கே மாதிரி உங்களால் செய்ய முடியும். இங்கேயும் ஆத்தமாக இருக்கிறாங்க, இங்கும் நம்முடைய இந்து சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க, இங்கும் நம்முடைய தமிழ் மக்கள் இருக்கிறாங்க, அவங்க கூடுகிற இடம் இருக்கிறது, அவங்க வந்து போகிற இடம் இருக்கிறது. அங்கே அந்த அளவுக்கு செய்யாவிட்டாலும் மாதத்தில் ஒரு நாள் போய் ஒரு ஆளுக்காவது இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்களுக்காக ஒருவர் சிலுவையில் மறைத்தார்ந்த ஒரு செய்தியை ஒருவருக்காவது நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களா? நீங்கள் சொல்லலைன்னா ஆண்டவருடைய வருகை நாளில் நீங்கள் அவமானப்பட்டு போவீர்கள். நம்ம தான் பாடணும். அப்படி வெட்கத்தோடே எப்படி உங்க சந்திக்க முடியும்? வெட்கப்பட்டு போகிறோன்னு நம்ம தான் பாடுகிறோம். நீ யோசித்து பாருங்க, தீர்மானம் எடுங்க. தனியாக போக முடியல, சபையில் வாய்ப்பு இருக்கு. மாதத்தில் ஒரு நாள் போதகரையாக கூட்டிகிட்டு போகிறாங்க, வாங்க நம்ம சுவிசேஷம் அறிவிக்கலாம். போய் ஒரு கைப்பிரதி கொடுங்க. உங்களுக்கு பயமாக இருக்குதா? யாரும் பழக்கமே இல்லையா? கூட போய் துணைக்கணும் இல்லைங்க. நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம். பிள்ளைகள் சின்ன, மற்றவங்க ட்ராக்ஸ் கொடுக்குறாங்க, மற்றவங்க பேசும்போது கூட போய் நின்று ஜோம் பண்ணிக்கிட்டே இருங்க. மனசுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாம், கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பிச்சிடலாம். இயேசுவை அறிவிக்கணும், இயேசுவை சொல்லணும், இந்த இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்கணும். எனக்கு அன்பானவர்களே, அமெரிக்காவில் ஊழியம் செய்கிறனா ஒரே வழி, முதல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஆகணும். முதல்ல நீங்கள் யாரையாவது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப், படிக்க வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் போகிற இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நீங்கள் கடத்தூர் போகும்போது எத்தனையோ நம்முடைய இந்திய மக்கள், தமிழ் மக்களை சந்திக்கிறோம். யாரோன்னு இருக்காருங்க, அவங்களுக்கு ஒரு குட் மார்னிங் சொல்லுங்கள், அவங்கள்ட்ட பேசுங்க. முதல்ல பில்டு த ரிலேஷன்ஷிப். வருஷத்தில் ஒரு ஆளை சந்திக்க போகிறோம், நிறைய தேவையில்லை. ஒரு ஆளோட பழக்கம் வைங்க. ஜாமாங்க போகிறீங்களா, மார்க்கெட் போகிறீங்க, கடைக்கு போகிறீங்க, பல இடத்துக்கு போகும்போது அங்கே பார்க்குற ஒரு தமிழ் குடும்பத்தை பார்த்தீங்கன்னா பேசுங்க, விசாரிங்க, அன்புக்கு அன்பாக பேசுங்க. உடனே இயேசுபத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுங்க. உங்கள் வீட்டுக்கு கூப்பிடுங்க, அவங்க வீட்டுக்கு போங்க, கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்காக ஜோம் பண்ணுங்க, இயேசுவை அறிமுகப்படுத்துங்க. ஒரு நாள் சர்ச்சுக்கு அழைச்சிக்கிட்டு வாங்க, ஆண்டவர் அவளை சந்திப்பார். வாழ்நாளெல்லாம் அவங்கள மறக்க மாட்டாங்க. ஒரு ஆளை இயேசுக்குள்ள நீங்கள் வழி நடத்திட்டீங்கன்னா உங்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பார்கள். ஒரு சமயம் நான் சென்னையில் ஏர்போர்ட்டில் ஒரு சிட்டிக்கு போகிறதுக்காக விமான நிலையத்தில் காத்திருந்தேன். ஒரு அம்மா வந்தாங்க, அவங்களுடைய ட்ரெஸ்ஸு, அவங்க வந்து அவங்களுக்கு கம்பீரமாக வந்தது. அவங்களுக்கு பிஏவா ஒருத்தங்க ஃபைலெல்லாம் தூக்கிட்டு கூட வர்றாங்க. என்ன, அவங்கள பார்த்துக்கிட்டே என்னை, அவங்க கம்பீரமாக நடந்து வர பார்த்த பெரிய ஆபீசருமாக தெரியுது என்னை. அவங்க என்ன பார்த்தோடனே என்கிட்ட வந்து தோத்திரம் பெறதுன்னு என்கிட்ட வந்து உட்காந்துட்டாங்க. என்னடா அது, இவங்க நம்மகிட்ட எங்களை பார்த்ததே இல்லைன்னு சொன்னபோது அவங்க சொன்னாங்க, உங்களை எனக்கு தெரியும் பிரதர் அப்படின்னு பேசிட்டு பேச ஆரம்பித்தா அவங்க மலையாள ஸ்லாங், அதாவது பிராமின் ஸ்லாங்கில் பேசுகிறாங்க. ஆர்த்தடாக்ஸ் தமிழ் குடும்பத்தை சார்ந்தவங்க. அப்போது நான் கேட்குறேன், உங்களை பார்த்த கிறிஸ்துவ குடும்பத்தை சார்ந்தவங்க மாதிரி இல்லை, ஆனால் எப்படி இயேசுக்கு உங்களுக்கு எப்படி இந்த சம்பந்தம்? உண்மைதான் பிரதர், நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஆஃபீஸராக இருக்கிறேன், எனக்கு ஒரு பிஏ கொடுத்துருக்குறாங்க, ஒரு வேலையாக தான் நான் வந்தேன் டெல்லியிலிருந்து. பெரிய ஆஃபீஸர் அவங்க. அவங்க வந்து பிராமண குடும்பத்தை சார்ந்தவங்க. அவங்க சொல்கிறாங்க, வந்து பேசும்போது நான் காலேஜில் படிக்கும்போது என் ஃப்ரெண்டு இயேசுவை எனக்கு அறிமுகப்படுத்தினாள். என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ஃப்ரெண்டு, இந்த நல்ல ஆண்டவரை, உயிருள்ள ஆண்டவரை எனக்கு அறிமுகப்படுத்தின என் சிநேகிதையை நான் மறக்கவே முடியாது. சாட்சி சொன்னாங்க, ஒரு சிநேகிதி இயேசுவை அவளுக்கு அறிமுகப்படுத்தினார்கள். நீங்கள் எத்தனை பேருக்கு இயேசுவை அறிமுகப்படுத்தி இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு இயேசுவை பற்றி சொல்லி இருக்கிறீங்க? நேரில் சொல்ல முடியல, பேச எனக்கு பயம், ஒரு டாக்ஸ் கொடுங்க. ஜீசஸ் லவ்ஸ் யூ, ரீட் இட், லார்ட் வில் பிளஸ் யூன்னு சொல்லுங்க. இயேசுவை பற்றி சொல்லுங்க. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அறிவிங்க. ஒரு வாய்ப்பை கர்த்தர் உங்களுக்கு முன்னால் கொடுத்துருக்கிறார். மாதத்தில் ஒரு நாள் போகிறோன்றாங்க சபையார் எல்லாருமே ஒப்பு கொடுத்து வந்தீங்கன்னா வாரம் வாரம் ஒவ்வொரு டீம் போகலாம். மாதத்தில் ஒரு நாள் நீங்கள் போனால் போகிறோம். அப்போ எவ்ரி வீக்கு நீங்கள் ஊழியம் செய்ய முடியும். புறஜாதி மக்கள் இயேசுவை அறிந்து கொள்ளணும், ரட்சிக்கப்படணும். அப்போ தான் பரலோகம் சந்தோஷப்படும். உங்களுடைய சபை வளர்ந்து பெருகணும். சிலுவையை நோக்கி பாருங்கள். சிலுவையில் அறையப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்க. சிலுவை சுமக்க உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை மற்றவர்களுக்கு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை குறித்த மகிழ்ச்சி அடைவார். நாம் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்கலாம். ஒரு நிமிடம் நாம் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்போம். கண்களை மூடி சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நாம் கண்முன்னால் நிறுத்திக் கொள்ளுவோம். தலையிலே முள்முடி சூட்டப்பட்டவராய், முகமெல்லாம் இரத்தம் அடிய வடிய, கை கால்களில் ஆணி கடாபப்பட்டவராய், அந்த கேடு அடைந்தவராய், அழகற்றவராய் சிலுவையிலே தொங்குகிற அந்த இயேசுவை பாருங்கள். அந்த இயேசுவை சந்தித்த ஒரு அனுபவம் உங்களுக்கு உண்டா? அவரோடு சிலுவையில் அறையப்பட்ட அனுபவம் உங்களுக்கு உண்டா? இல்லாவிட்டால் இன்றைக்கு சொல்லுங்கள், இயேசுவே, என் ஆவியை, என் சரீரத்தை, என்னை சிலுவையில் அறைய நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஜீவ பலியாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும், என் உள்ளத்திலே நீர் வாரும், என் பாவங்களை மன்னித்த நிச்சயத்தை எனக்கு தாரும், மறுபடியும் பிறந்த அனுபவத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி கேளுங்கள். அந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் பரலோகத்துக்கு போகவே முடியாது. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருந்தால் தண்டனைக்கு தப்பவே முடியாது. ஆகவே தயவு செய்து இன்னைக்கு ஆண்டவர் சிலுவை நோக்கி பாருங்க. அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட அனுபவத்தை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுங்க. பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தோடு இன்னைக்கு திருவிருந்தில வந்து அவரோடு கூட ஐக்கியப்படுங்க. இயேசுவே என் உள்ளத்திலே வாரும், என் பாவங்களை மன்னியும், எனக்கு இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாரும் என்று கேளுங்க. ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்திலே பேசி இருந்தால், இன்றைக்கு அந்த ரட்சிப்பின் அனுபவம் எனக்கு வேண்டும் என்று உங்களை ஒப்புக் கொடுத்தால், உங்களுடைய இருதயத்தில் வலதுகையை வைத்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய இருதயத்தில் வலதுகையை வச்சு, ஆண்டவரே என் இருதயத்தை உங்களுடைய இரத்தத்தினால கழுவுங்க, என் உள்ளத்தில் நீங்க வாங்க, உம்மோடு கூட சிலுவையில் அறையப்பட என்று ஒப்புக் கொடுக்கிறேன். இன்றைக்கு அந்த ரட்சிப்பின் அனுபவம் எனக்கு வேண்டும் என்று உள்ளத்தில் உண்மையா ஜெபம் பண்ணுங்க. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். இன்றைக்கு ஆண்டவரே என் பாவங்களை மன்னியுன்னு நீங்க ஒப்புக் கொடுத்து அறிக்கையிட்டால் போதும், ஆண்டவர் உங்களை மன்னிக்க ஆயத்தமாயிருக்கிறார். ஆகவே இப்பொழுது உங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ரட்சிக்கப்பட்டு விட்டீர்களா? இயேசுவை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டீங்களா? சிலுவை சுமக்க ஒப்புக் கொடுங்க. பாடுகளை கண்டு சோர்ந்து போகாதுங்க. உலகத்தில் இருக்கும் வரைக்கும் நமக்கு பாடுகள் உபத்திரவங்கள் உண்டு தான், அதை கண்டு சோர்ந்து போகாதுங்க. ஆண்டவர் சொல்லுவார், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்பதாக, உனக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன்கொள் என்று சொல்லுவார். சிலுவை சுமக்க ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்ன பாடு நிந்தை நெருக்கம் எதுவானாலும் அதை சகித்துக் கொள்ளுவேன், என் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நான் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டுமே, எனக்கு ஒரு வாய்ப்பு தாரும், எனக்கு உதவி செய்யும், நானும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். ஒப்புக் கொடுங்கள். இயேசுடைய சிலுவை உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவமாய் மாறட்டும். தகப்பனே, யார் யார் இன்றைக்கு சிலுவைக்கு முன்னாலே நின்று, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும், சிலுவையில் அறையப்பட்ட ஒரு அனுபவத்தை எனக்கு தாரும் என்று ஜெபிக்கிறார்களோ, இதோ உம்முடைய இரத்தம் அவளை கழுவி பரிசுத்தப்படுத்தட்டும், ரட்சிப்பின் சந்தோஷம் அவளுக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே, ஜீவ புஸ்தகத்தில் அவருடைய பெயர்கள் எழுதப்படட்டும், ரட்சிக்கப்பட்ட ஒரு நிச்சயமும் மகிழ்ச்சியும் அவருடைய உள்ளத்திலே வரட்டும். அந்த அனுபவத்தை இன்றைக்கு கொடுப்பீராக. பாடுகள் நிந்தைகள் நெருக்கங்களுக்கு மத்தியில மனம் சோர்ந்து போன நிலைமையில் வந்திருக்கிற பிள்ளைகளை பாரும். எனக்கு ஏன் இந்த பாடுகள், என்றைக்கு முடியும் இந்த பாடுகள் என்று கலங்கி நிற்கிற பிள்ளைகளை பாரும். சிலுவை சுமக்க அவளை பலப்படுத்துவீராக, சிலுவை சுமக்க அவளுக்கு கிருபை கொடுப்பீராக, பாடுகளை சகித்துக் கொள்ள உதவி செய்வீராக, பாடுகள் மத்தியிலே மகிழ்ந்திருக்க உதவி செய்வீராக. அந்த சந்தோஷமுடைய உள்ளத்திலே வரட்டும். இனி பாடுகளை குறித்த கவலையோ மனசோர்போ வராதபடி, பாடுகளை குறித்த மகிழ்ச்சியோடைய உள்ளத்திலே வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அறிவிப்பதற்கு ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்த வேண்டுமே. உம்முடைய பிள்ளைகள் இயேசுவை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டுமே. அதற்கு வேண்டிய தைரியத்தையும் பலனையும் கிருபைகளையும் தாரும். அநேகர ரட்சிப்புகளை வழிநடத்த கிருபை தாரும். இந்த சபையில நடக்கிற இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் ஊழியம் செய்ய ஏவி எழுப்புவீராக. ஒருவரை கூட விடாதபடிக்கு சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் பெரியவர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு கிருபை தாரும். இந்த சபை வளர்ந்து பெருகட்டும். உம்முடைய நாமம் இங்கே மகிமைப்படட்டும். ஆண்டவர் அப்படி செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, நாங்கள் எப்போதும் அந்த சிலுவையை கண்முன்னாலே நிறுத்தி அனுதினமும் சிலுவையை தியானித்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காரும்.